papa, mira papa, mira Satya yang menentukan.
ஓம் சாந்தி. அவ்வியக்த பாப்தாதா மதுபன். முரளி கொடுக்கப்பட்டது 26/12/1978. விசேடமாக நேசிக்கப்படும் தேவ தேவியர்களின் சிறப்பியல்புகள். விசேடமாக நேசிக்கப்படும் தேவ தேவியர்களின் சிறப்பியல்புகள். இன்று பாப்தாதா குழந்தைகள் அனைவரினதும் சந்ததிகளின் 4 ரூபங்களை ஒரே வேளையில் பார்த்தார். முதலில் ஒவ்வொரு குழந்தையும் சிவகுலத்தை சார்ந்தவர்கள். இரண்டாவதாக அவர் பிரம்மாவின் சந்ததியை சார்ந்தவர். மூன்றாவதாக அவர் தேவர்களின் சந்ததியை சார்ந்தவர். நான்காவதாக விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களின் சந்ததியை சார்ந்தவர். ஒவ்வொரு குழந்தையின் 4 சந்ததிகளின் ரூபமும் பாப்தாதாவின் முன்னால் மிக தெளிவாக உள்ளன. பக்தி மார்க்கத்தில் மேன்மையான ஆத்மாக்களான நீங்கள் உங்களுடைய வேறுபட்ட ரூபங்களில் பக்தர்களின் விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களாகுகிறீர்கள். இந்த வேளையிலும் உங்களுடைய பக்தர்கள் தமது இஷ்ட தெய்வங்களான இறைவிகளான உங்களை அழைக்கிறார்கள். வெளிப்படுத்துகைக்கான நேரம் மிக தெளிவாகவும் நெருக்கமாகவும் இருப்பதை போன்று தேவர்களின் சந்ததிகளும், அதாவது ராஜ குடும்பமும் விசேடமாக நேசிக்கப்படும் தேவ தேவியர்களும் தெளிவாக வெளிப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய பல பக்த ஆத்மாக்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விசேடமாக நேசிக்கப்படும் தேவ தேவியர்களாக ஆகுவீர்கள் என உணர்கிறீர்களா? ராஜ குடும்பத்தில் ஆத்மாக்கள் வரிசக்கிரமமாக இருப்பதை போன்று நீங்கள் வரிசக்கிரமமாக பூஜிக்க தகுதி வாய்ந்த விசேடமாக நேசிக்கப்படும் தேவ தேவியர்களாகுகிறீர்கள். நீங்கள் எந்த விசேடமாக நேசிக்கப்படும் தேவர் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எந்த இறைவியின் ரூபத்தில் நீங்கள் பூஜிக்கப்படுகிறீர்கள்? உங்களுடைய பக்தர்களின் மாலையை நீங்கள் அறிவீர்களா? இந்த வேளையில் சேவையில் உங்களுடைய ஒத்துழைக்கும் சகபாடிகளாக இருப்பவர்களில் சிலர் ராஜ குடும்பத்தினராகுகிறார்கள், ஏனையோர் பிரஜைகளாகுகிறார்கள். எனவே இந்த வேளையில் நெருக்கமாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்கும் சேவை சகப்பாடிகள் எதிர்காலத்தில் ராஜ குடும்பத்தினராகுவார்கள். பின்னர் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களாக பூஜிக்கப்படுவார்கள். விசேடமான தேவர்களின் சந்ததியும் காட்டப்பட்டுள்ளது. எனவே உங்களையே கேட்டு பாருங்கள், நான் ராஜ குடும்பத்தின் பாகம் ஆகியுள்ளேனா? பின்னர் விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களாக பூஜிக்கப்படுபவர்களின் சந்ததியினராகியுள்ளேனா? விசேடமான தேவர்களின் பட்டியலில் நான் எந்த இலக்கத்தில் இருக்கிறேன்? சில விசேடமான தேவர்கள் தினமும் பூஜிக்கப்படுகிறார்கள், ஆனால் ஏனையோர் சில வேளைகளில் மட்டுமே பூஜிக்கப்படுகிறார்கள். சிலர் ஒழுங்கு முறைகளுடன் மிக சரியாக பூஜிக்கப்படுகிறார்கள், ஆனால் ஏனையோரோ வசதிகளுக்கேற்ப பூஜிக்கப்படுகிறார்கள். சிலர் சதா மிகுந்த ஆடம்பரத்துடன் பல்வேறு வகைகளால் பூஜிக்கப்படுகிறார்கள், ஆனால் ஏனையோரோ சில வேளைகளில் மட்டுமே ஆடம்பரத்துடன் பூஜிக்கப்படுகிறார்கள். சில தேவர்களின் பக்த மாலை மிக பெரியது, அவர்களுக்கு எண்ணற்ற பக்தர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஏனையோருக்கோ சில பக்தர்கள் மட்டுமே இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக ராஜ குலத்திற்குரியவர்களாகுவார்கள். நீங்கள் நிச்சயமாக முக்கியமான விசேட தேவராகவோ அல்லது குறைந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த விசேட தேவராகவோ ஆகுவீர்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் பக்தர்களின் விசேடமான தேவர்கள் ஆகுவீர்கள். இன்று பாப் தாதா உங்கள் அனைவரையும் விசேடமாக நேசிக்கப்படும் ரூபத்தில் பார்த்து தனது குழந்தைகள் எத்தனை மகத்துவமாக பூஜிக்கப்படுகிறார்கள் என்று நினைக்கிறார். எனவே எப்போதும் உங்களுடைய பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். மேன்மையான தேவர்களாக போகின்றவர்களின் 8 சிறப்பியல்புகளை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அஷ்ட சக்திகளை நினைவு செய்கிறீர்கள், எனவே விசேட தேவர்கள் ஆகுவதற்கும் உங்களிடம் 8 சிறப்பியல்புகள் இருக்க வேண்டும். நீங்கள் அவற்றை மிக நன்கு அறிவீர்கள் அல்லவா? ஞாபகார்த்தங்களில் உங்களுடைய ரூபங்களை நீங்கள் பார்க்கும் போது உங்களால் அந்த சிறப்பியல்புகளை உண்மையில் அனுபவம் செய்ய முடியும். 1. விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களின் முதலாவது சிறப்பியல்பு சதா கருணை நிறைந்தவர்களாக இருப்பதாகும். என்ன வகையான கருணை? ஒவ்வொரு ஆத்மாவையும் யாசகரை போன்று தளம்பி தடுமாறி அலைவதில் இருந்து காப்பாற்றும் கருணை. அவர்கள் ஒவ்வொருவரிலும் கருணை கொண்டிருப்பார்கள். அவர்கள் சுயநலமற்ற கருணையை கொண்டிருப்பார்கள். அவர்கள் சிலரிடம் கருணையாகவும் மற்றவர்களிடம் கருணையற்றும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லையற்ற முறையில் கருணை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களின் கருணை நிறைந்த எண்ணங்களால் ஒரு வினாடியில் ஆத்மாக்கள் பலர் தமது ஆன்மீக ரூபத்தையும் இலக்கையும் அறிந்து கொள்வார்கள். அவர்களின் கருணை நிறைந்த எண்ணங்களால் யாசகர் ஒருவரால் சகல பொக்கிஷங்களையும் காணக்கூடியதாக இருக்கும். அலைந்து திரியும் ஆத்மாக்களால் முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான தமது இலக்கின் கரைகளை மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். அவர்கள் அந்த அளவிற்கு கருணை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். 2. விசேடமாக நேசிக்கப்படும் தேவ ஆத்மாக்கள் எப்போதும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்கின்ற பாகங்களை நடிப்பார்கள். அவர்களால் எவரின் துன்பத்தையும் சகித்துக் கொள்ள முடியாது, ஏனெனில் அவர்கள் அதை தமது சொந்த துன்பமாகவே கருதுவார்கள். ஆத்மாக்கள் தமது துன்பத்தை மறந்து சந்தோஷமற்ற ஆத்மாக்களை சந்தோஷமாக்க உதவி செய்யும் குறிப்பிட்ட வழிமுறையின் ரூபத்தில் அவர்கள் சதா ஒரு மாயாஜால திறவுகோலை வைத்திருப்பார்கள். 3. அவர்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் சதா தூய்மையின் ஆளுமையை உங்களால் காண முடியும். 4. அவர்கள் மிகவும் எளிமையானவர்களாக காணப்படுவார்கள். எனினும் தமது சுபாவத்திலும் சம்ஸ்காரத்திலும் நடத்தையிலும் மிக மேன்மையானவர்களாக இருப்பார்கள். 5. உங்களுடைய உயிரற்ற விக்கிரகங்கள் எப்போதும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை போன்று இத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் அனைத்து நற்குணங்கள் என்ற அணிகலன்களுடன் காணப்படுவார்கள். நற்குணத்தின் ரூபத்தில் எந்த ஒரு அணிகலனும் இல்லாமல் இருக்காது. 6. இத்தகைய விசேடமாக நேசிக்கப்படும் ஆத்மாக்களின் முகச்சாயல்கள் தாமரை மலரை போன்றிருக்கும். அவர்கள் மற்றவர்களையும் தாமரை மலரை போன்று அன்பாகவும் பற்றற்றவர்களாகவும் ஆக்குவார்கள். 7. இத்தகைய விசேடமான ஆத்மாக்களின் ஸ்திதியானது எப்போதும் ஆட்ட அசைக்க முடியாததாக இருக்கும். விக்கிரகம் ஒன்று ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படுவதை போன்று இந்த உயிர் வாழும் விக்கிரகங்களின் ஸ்திதியும் சதா ஸ்திரமாக இருக்கும். 8. அனைவருக்காகவும் அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணங்களும் வார்த்தைகளும் எப்போதும் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். தம்மை இகழ்பவர்களுக்கும் அல்லது தம்மை பற்றி முறைப்பாடு செய்பவர்களுக்கும் அவர்கள் ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். தம்மை இகழ்பவர்களுக்கு புகழ் மலர்களை அவர்கள் தூவுவார்கள். இதற்கு பலனாக அவர்கள் மகத்தான அளவில் விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களாக மலர்களால் பூஜிக்கப்படுகிறார்கள். உங்களை புகழுபவர்களை புகழ்தல் பொதுவான விடயமாகும். எவ்வாறாயினும் உங்களை இகழ்பவர்களுக்கு புகழ் மாலை போடுதல் என்றால் பிறவி பிறவியாக அவர்களை உங்களுடைய பக்தர்களாக நிச்சயித்து கொள்வதாகும். இப்போது இருப்பதை விடவும் அதிகளவில் அவர்கள் உங்களுடன் ஒத்துழைப்பார்கள் என்பதும் நிச்சயிக்கப்படுகிறது. தற்காலத்தில் விசேடமான ஆத்மாக்களான நீங்கள் மாலையிடப்பட்டு வரவேற்கப்பட்டதும் பின்னர் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு மாலை அணிவித்தவருக்கு நீங்கள் மாலையிடுகிறீர்கள். எனவே உங்களை இகழ்ந்தவர்களுக்கு நீங்கள் நற்குணங்களின் மாலையை அணிவிக்கும் போது அவர்கள் அதற்கு பதிலாக இயல்பாகவே உங்களுடைய நற்குணங்களால் உங்களுக்கு மாலையிடுவார்கள். தந்தையின் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நற்குணமும் புகழப்படுவதை போன்று விசேடமாக நேசிக்கப்படும் மகத்தான ஆத்மாக்களான உங்களின் புகழை சதா பாடுவார்கள். இந்த முறையில் வழங்குதல் பன்மடங்காக பெறுகின்ற வடிவமாகும். இப்போது விசேடமாக நேசிக்கப்படும் ஆத்மாக்களின் சிறப்பியல்பு என்னவென்பதை புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அனைவரும் இப்போது உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். விசேடமாக நேசிக்கப்படும் ஆத்மாக்களான நீங்கள் எந்தளவிற்கு தயாராகிவிட்டீர்கள்? விக்கிரகம் தயாராகும் போது திரை விலகும். எனவே நீங்கள் அனைவரும் தயாரா? அல்லது உங்களில் சிலர் இன்னமும் ஆயத்தங்களை மேற்கொள்கிறீர்களா? சம்பூரணம் அடையாத தரிசனத்தில் உங்களுடைய பக்தர்கள் மன நிறைவு அடைய மாட்டார்கள். எனவே உங்களுடைய விசேடமான தேவ ரூபத்தை எப்போதும் அலங்கரித்து வைத்திருங்கள். நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என உங்களுக்கு புரிகிறதா? டெல்லியில் இருப்பவர்கள் தயாராக வேண்டும். ஏனெனில் முழுமைக்குரிய கொடியும் ராஜ்யத்தின் கொடியும் இரண்டும் டெல்லியிலேயே ஏற்றப்படும். எனவே டெல்லியில் இருப்பவர்கள் கொடியேற்றும் விழாவிற்கான திகதியை நிச்சயிக்க வேண்டும். நீங்கள் இந்த கணத்திலிருந்து தீவிரமாக ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வெளிநாட்டவர்கள் முதலாவது பணியை ஆரம்பிப்பார்கள். வெளிநாட்டில் இருந்து வரும் இந்த சக்தி வாய்ந்த ஒளியுடன் வெளிநாட்டவர்கள் வெற்றி கொடிக்கான அத்திவாரத்தை நாட்டுவார்கள். வெவ்வேறு வெளிநாடுகளில் உள்ள விசேடமான ஆத்மாக்களின் ஒத்துழைப்பின் அடிப்படையில் அத்திவாரம் நாட்டப்படும். தற்காலத்தில் ஓரிடத்தில் வெவ்வேறு நிலங்களின் மண்ணை சேகரிக்கிறார்கள். அதே போன்று வெவ்வேறு நாடுகளில் உள்ள ஒவ்வொரு விசேட நபரின் ஒளியினூடாக பாரதத்தின் வெற்றி கொடியின் அத்திவாரம் பலம் வாய்ந்ததாகும். எனவே வெளிநாட்டவர்கள் இந்த பணியை ஆரம்பித்து வைப்பார்கள். நீங்கள் ஒரு கொடியை ஏற்றுவதற்கு முன்னர் உங்களுக்கு அத்திவாரம் அவசியமாகும். அனைத்திற்கும் முதலில் வெளிநாட்டவர்கள் ஒவ்வொரு வெளிநாட்டில் இருந்தும் வெளிப்பட்டுள்ள விசேட ஆத்மாக்களின் பூங்கொத்தை பாப் தாதாவிற்கு முழு குடும்பத்திற்கும் வழங்குபவர்கள். பூங்கொத்தொன்று தயாரிக்கப்படுகிறதல்லவா? வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து பாரதத்தை வந்து அடையும் வண்ணம் சிறப்பியல்பின் விசேட நறுமணம் இருக்க வேண்டும். இத்தகைய நறுமணம் மிக்க ஆன்மீக ரோஜாக்களின், அனாதியான ரோஜாக்களின் பூங்கொத்து ஒன்று தயாரிக்கப்படுகிறது. சில வகையான நறுமணங்கள் உங்களுடைய மனதை கவரும் வகையில் மிக அழகானவை. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக உங்களுடைய கவனம் அந்த நறுமணத்தை நோக்கி கவரப்படும். அந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது என நீங்கள் வியப்பீர்கள். அதே போன்று ஆன்மீக ரோஜாக்களின் நறுமணம் பாரதத்தை வந்தடையும் போது அனைவரின் கவனமும் இங்கு நோக்கி ஈர்க்கப்படும். இந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது என அனைவரும் வியப்பார்கள். இந்த நறுமணம் எதில் இருந்து வருகிறது என அவர்கள் வியப்பார்கள். அச்சா, ராஜ குடும்பத்தை சார்ந்த விசேடமாக நேசிக்கப்படும் தேவர்களான சதா அலங்கரிக்கப்பட்டுள்ள விக்கிரகங்களுக்கும் தமது மேன்மையான எண்ணங்களால் ஏனைய ஆத்மாக்களை ஆசீர்வதிக்கும் சகல ஆத்மாக்களுக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இலக்கை காட்டுவதற்கான கனிவை கொண்டிருப்பவர்களுக்கும் இத்தகைய மகாதானியான விசேடமாக நேசிக்கப்படும் தேவ ஆத்மாக்களுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப்தாதா தாதிகளை சந்திக்கிறார். பாப்தாதா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். சில மகாராத்திகள் பிரம்மாவை ஒத்த சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஏனையோர் விஷ்ணுவை ஒத்த சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கிறார்கள். சிலரின் ஜாதகத்தில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஸ்தாபனைக்கும் கருவியாகும் சம்ஸ்காரங்கள் காணப்படுகின்றன. ஏனையோர் பராமரிக்கும் சம்ஸ்காரங்களை கொண்டிருக்கின்றார்கள். இதன் அர்த்தம் என்ன? இதை உங்களுக்கிடையே கலந்துரையாடுங்கள். இரண்டு வகையான ஆத்மாக்களும் விசேடமானவர்கள். இந்த வேறுபாடே விசேடமானது. எனவே ஒவ்வொரு வகையிலும் முன்னணியில் இருப்பவர்கள் யார்? இது எவ்வாறு எதிர்காலத்துடன் தொடர்புடையது? இரண்டு வகையான ஆத்மாக்களினதும் தற்போதைய விசேடமான பேர்கள் எவை? அவர்கள் பூஜிக்கப்படும் முறையில் உள்ள வேறுபாடு என்ன? இது முக்கியமான தலைப்பு என்பதனால் இதையும் கலந்துரையாடுங்கள். இந்த தலைப்பினூடாக உங்களால் உங்களுடைய பூஜிக்க தகுதி வாய்ந்த ரூபத்தை புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ரூபம் எவ்வாறு இருக்கும் என்ற உணர்வை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். யாராவது ஒருவர் உங்களுடைய பெயரை கூறி அழைக்கும் போது நீங்கள் உடனடியாக ஒருவர் உங்களை அழைக்கிறார் என்ற உணர்வை போன்று இதை பற்றிய மிக தெளிவான உணர்வை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். அச்சா, இன்று இது டெல்லியின் முறையாகும். அனைவரும் டெல்லியை வெல்ல வேண்டும். அனைவரும் நிச்சயமாக டெல்லிக்கு தலை வணங்க வேண்டும். டெல்லி ஸ்தாபனையில் விசேடமான பாகத்தை கொண்டுள்ளது. பம்பாய் விநாசத்தில் விசேடமான பாகத்தை கொண்டுள்ளது. கல்கத்தாவின் பாகம் ஒளியை பரப்புவதில் ஒத்துழைப்பதாகும். அச்சா, டெல்லியில் இருப்பவர்கள் இப்போது என்ன செய்வார்கள்? டெல்லி தில் இதயம், இதயம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இதய துடிப்பு எவ்வாறு இருக்கும்? பாப்தாதாவின் இதயம் என்றால் படைப்பின் இதயமாகும். படைப்பின் இதயத்தின் நிலைமை என்ன? வேகம் விரைவாக உள்ளதா அல்லது மெதுவாக உள்ளதா? டெல்லியில் இருப்பவர்கள் பல்வேறு வகையான தொழில் துறைகளில் இருப்பவர்களுக்கு சேவை செய்து விசேடமானதொரு பூங்கொத்தை தயாரிக்கும் போது படைப்பின் வேகம் விரைவாக உள்ளது என கூறப்படும். இன்னமும் நீங்கள் இணைக்கும் இலையை கட்டவில்லை. அனைவருடைய கண்களும் டெல்லியில் மீதுள்ளது. பாபாவின் கண்களும் அனைவரின் கண்களும் டெல்லியின் மீதே உள்ளன. ஏனெனில் அதுவே ஸ்தாபனையின் மையமாகும், அத்துடன் ராஜ்யத்தின் மையமுமாகும். எனவே அனைவரின் பார்வையும் அந்த புள்ளியை நோக்கியே கவரப்படுகிறது. டெல்லியில் பெரியதொரு மகாவீர பாண்டவ சேனையுள்ளது. பாண்டவர்களான நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் ஒன்று கூடி இதற்கான அத்தாட்சியை வழங்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக டெல்லியில் தகுதி வாய்ந்தவர்கள் மிகவும் பிரபல்யமானவர்கள். தகுதி வாய்ந்தவர்கள் இப்போது அத்தாட்சியை வழங்குபவர்கள் ஆவார்கள். டெல்லி மற்றவர்களை சேவை செய்வதற்கு தூண்ட வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசிடமிருந்து அறிவுறுத்தல்களை பெறுவதை போன்று சேவை திட்டங்களை உருவாக்குவதற்கும் புதுமையை ஏற்படுத்துவதற்கும் பாராளுமன்றம் ஒன்று இருக்க வேண்டும். பாண்டவ பவனே பாண்டவ அரசாங்கத்தின் பாராளுமன்றமாகும். பாராளுமன்றத்தில் அனைவரின் அபிப்பிராயங்களுடன் புதிய விதிகள் தயாரிக்கப்படுகின்றன. அதேபோன்று டெல்லியில் ஒவ்வொரு மாதமும் விசேடமான திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்போது மட்டுமே நிறைவு பெறும் காலம் நெருங்கி வரும். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் வெற்றி ஏற்படும். பாண்டவர்கள் இதை கவனமாக செவிமடுத்தீர்களா? பாண்டவர்களால் சக்திகள் இன்றி எதையும் செய்ய முடியாது. சக்திகள் பாண்டவர்களை முன்னணியில் வைக்கும் போது விஷ்ணு பூமி ஸ்தாபிக்கப்படும். விஷ்ணு பூமியை உருவாக்குவதில் இருபாலாரின் பாகங்களும் ஒன்றிணைந்துள்ளன. எனவே நீங்கள் அனைத்தையும் ஒன்றிணைந்த ரூபத்தில் செய்யும் போது மட்டுமே ஸ்தாபனை பணியில் வெற்றி ஏற்படும். டெல்லியில் இருப்பவர்கள் திட்டமிடும் புத்திகளை கொண்டுள்ளார்கள். ஆனால் அது தற்போது மறைமுகமாக உள்ளது. அனைவரும் இப்போது தமது சிறப்பியல்பு என்ற விரலை வழங்க வேண்டும். அனைவரின் சிறப்பியல்பு என்ற விரல்களுடன் மட்டுமே ஸ்தாபனை பணி பூர்த்தியாகும். உங்களுடைய சிறப்பியல்பை மறைமுகமாக வைத்திருக்காதீர்கள், அதை உபயோகியுங்கள். ஆனால் சுயநலமற்ற முறையில் உபயோகியுங்கள். எனவே டெல்லி ஸ்தாபனையில் முன்னிலையில் இருப்பதை போன்று சிறப்பியல்புகளின் பூங்கொத்தை தயாரிப்பதிலும் நீங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும். டெல்லிக்கு அனைத்து மகாராத்திகளின் ஒத்துழைப்பு கரங்களும் உள்ளன. டெல்லி என்ற நிலம் அனைத்து மகாராத்திகளினதும் ஒத்துழைப்பு என்ற நீரை பெற்றுள்ளது. டெல்லியின் அத்திவாரத்திற்கு எந்த ஒரு மகாராத்தியும் இதை செய்யாமல் விடவில்லை. அனைவரும் டெல்லிக்கு நீரை வழங்கி இருக்கிறார்கள். இப்போது யோகம் என்ற சூரிய ஒளி மட்டுமே தேவைப்படுகிறது. அதன் பின்னர் விசேடமான ஆத்மாக்கள் வெளிவருகின்ற எத்தனை உடனடி பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று பாருங்கள். அவர்கள் அனைவரும் இயல்பாகவே எதையாவது பெற்றுக்கொள்ள உங்களிடம் வருவார்கள். டெல்லி பல சிறப்பியல்புகளை கொண்டுள்ளது. அனைத்திற்கும் முதலில் எங்கும் மகாராத்திகளினதும் சக்திகளினதும் ஒன்று கூட இருக்கும் வகையில் எதையாவது திட்டமிடுங்கள். ஓரிடத்தில் மகாராத்திகள் ஒன்று கூடும் போது அவர்களின் மனோபாவமும் சூழலும் ஸ்தாபனையை அண்மையில் கொண்டு வரும் பணியை செய்யும். மதுவனம் தெய்வீக செயலின் பூமியாக, சந்திப்பிற்கான பூமியாக, சக்கார் பாபாவின் அனுபவத்தை வழங்கும் பூமியாக இருப்பதை போன்று டெல்லியும் சேவைக்கு புலப்படுகின்ற நடைமுறை ரூபத்தை வழங்குவதற்கு கருதியாகும். அப்போது மட்டுமே டெல்லியின் ஒளி பரவும். இப்போது நிகழ்கின்ற எதனாலும் எதையும் பெற முடியாது என தற்சமயம் அனைவரின் புத்திகளும் சிந்திக்கின்றன. ஏனெனில் ஆதாரங்கள் அனைத்தும் இப்போது உடைய ஆரம்பித்து விட்டன. எனவே இத்தகைய வேளையில் அவர்கள் விரைவாக சரியான ஆதாரத்தையே தேடுவார்கள். அவர்கள் அதையே வேண்டுவார்கள். யாராவது புதிதாக எதையாவது தமக்கு கூற வேண்டும் என அவர்கள் காத்திருக்கிறார்கள். இறுதியில் எங்கும் அலைந்து திரிந்த பின்னர் அவர்கள் வந்து தலை வணங்கி தந்தையிடம் புகலிடம் கேட்பார்கள். டெல்லியில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் வெற்றி சொரூபமாகி சூழ்நிலைகள் என்ற முகில்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு வினாடியில் அவற்றை கடந்து செல்வீர்களாக. நீங்கள் வெற்றி சொரூபமாகி சூழ்நிலைகள் என்ற முகில்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு வினாடியில் அவற்றை கடந்து செல்வீர்களாக. சில குழந்தைகள் புராணங்களை கூறுபவர்களைப் போன்று கதைகளை உருவாக்குவதில் வல்லவர்கள். தந்தை அவற்றை கேட்கும் போது வியப்படையும் வகையில் அவர்கள் கதைகளை உருவாக்குகிறார்கள். எவ்வாறாயினும் மற்றவர்கள் அந்த கதைகளால் கவரப்படுகிறார்கள். பல்வேறு வகையான வீணான கதைகள் அனைத்தும் வீணான பதிவேடுகளின் சுருளை உருவாக்குகிறது. எனவே அவற்றின் மேலாக விரைவாக பறந்து கள்ளங்கபடமற்றவர் ஆகுங்கள். சூழ்நிலைகளை பார்க்காமல் தந்தையை பாருங்கள். இந்த சூழ்நிலைகளே முகில்களாகும். அவற்றை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் வழிமுறையை உபயோகித்து வெற்றி சுரூபமாகுங்கள். ஸ்லோகம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கேள்விக்குறியை இடுதல் என்றால் வீணான கணக்கை ஆரம்பித்தல் என்று அர்த்தமாகும். ஓம் சாந்தி.